ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டினுடைய பகுதியில் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அடியனுக்கு தேவன் பாராட்டின இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கர்த்தர் வழியாகவே ஏறெடுத்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் ஜபங்களிலே நினைக்கிறோம். அதே போல தூர தேசத்திலிருந்து நம்மத்தில இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்ம தியானிக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு தேசத்தின் உரிமை பத்திரம் என்கின்ற தலைப்பில் சற்று நேரம் நம்முடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். பாடத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக சகோதர சகோதரிகள் மத்தியில் அன்பாக நம்ம தெரிவிப்பது என்னவென்றால், நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, வேதாகமத்தினுடைய ஒரு மாணவனாகவே உங்கள் மத்தியில் இந்த தலைப்பில் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதற்குரிய ஆதார வசனம் எசேக்கியேல் 38 அதிகாரம் 8-12 வசனங்கள் வரையும் இருக்கக்கூடிய பகுதிகளை வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
வாளினின்று விடுபட்டு நீண்ட காலம் பாலாய் கிடந்த இஸ்ரேல் மலைகளில் வேற்றினத்தாரி நின்று பெரும் கூட்டமாய் கூட்டி சேர்க்கப்பட்ட மக்களின் நாட்டை வரப்போகும் ஆண்டுகளில் முற்றுகையிடுவாய். வேற்றினத்தாரிடமிருந்து கூட்டி வரப்பட்ட அவர்களோ இப்போது பாதுகாப்புடன் வாழ்கிறார்கள். நீ தீய திட்டத்தை தீட்டுவாய். நான் அறனற்ற ஊர்கள் நிறைந்த நாடொன்றை முற்றுகையிடுவேன். அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழும் மக்கள் மீது பாய்வேன். அவர்களுக்கு அரண் இல்லை, அடைக்கும் தாள் இல்லை, வாயில் கதவும் இல்லை. எனவே நான் பால் இடங்களாயிருந்து குடியிருப்புகளாய் மாறிய இடங்களுக்கும் நாடுகளிலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்ட மக்கள் இனத்துக்கும் வளமையான கால்நடைகளும் பொருள்களும் கொண்டு நாட்டின் நடுவில் வாழும் அவர்களுக்கும் எதிராக என் கையை ஓங்கி அவர்களை கொள்ளையடிப்பேன், சூறையாடுவேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள்வாய்.
பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியின் மேலதான் நம்முடைய தியானங்கள் இருக்கும். இந்த வசன பகுதிகள் மேலே நம்ம அநேக முறை வார்த்தைகளை தியானம் செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். இருப்பினும் இப்பேற்பட்டதான வார்த்தைகளை கொண்டே இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேசத்தின் உரிமை பத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடைசி காலத்தில் எந்த தேசத்தின் மீது பூமியிலுள்ள மற்ற தேசங்கள் ஒரு பொறாமை கொண்ட பார்வையை வீசவிருக்கின்றனவோ, அந்த வளமையான தேசத்தை குறித்தே இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி விவரிக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்டதான இந்த அறிவிப்புகள் என்று பார்க்கும் பொழுது, இது நம்முடைய நாட்களில் குறிப்பாக கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையினுடைய நாட்கள் வந்திருக்கிறதினுடைய நாட்களில் நிறைவேறக்கூடிய பகுதிகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டுதான் இந்த வார்த்தைகள் மறைந்திருக்கு. பிரியமானவர்களே, இப்பேற்பட்டதான வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய சகல தீமைகளையும் தேவனுடைய வல்லமையினால தூக்கி எறியக்கூடிய ஒரு காலப்பகுதி நிறைவேறி நெருங்கி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அதே சமயம் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாவது வருகை, மெசியாவினுடைய வருகை குறித்தான விஷயங்கள், ஸோ இது எல்லாமே இந்த வசனங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா மறைந்திருக்கிறத நம்ம பார்ப்போம். ஒருவேளை இந்த வசன பகுதிகளை படிக்கின்ற பொழுது இதனுடைய புரிதல் இல்லாத வரைக்கும், அதாவது கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை, ஒப்புரவாகுதல், இந்த விஷயங்களை நம்ம சரியா அறிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த வசன பகுதிகளை புரிந்து கொள்வது என்பது சில சிரமங்கள்ல இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபையில அவருடைய வந்திருத்தலினுடைய நாட்கள்ல அவர் அரைகட்டி பந்தி விசாரிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த வார்த்தைகளை தேவன் கிருபையில நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விசித்திரமான ஆனால் ஒரு அற்புதமான இறுதி நிகழ்வுகள் சம்பவிப்பதற்கு காரணிகளாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த தேசத்தின் மேல, இந்த பூமியின் மேல நிறைவேறி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுல யாருக்கும் எந்த விதத்திலையும் ஐயப்பாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இது சத்தியம், இது உண்மை என்று உணர்ந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அவருடைய சத்தியங்களை தந்திருக்கிறத நம்ம பார்க்கும். பிரியமானவர்களை, இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த யுகத்தினுடைய, சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி மாபெரும் நிகழ்வு என்று நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னம்னா என்ன விஷயங்கள் நடக்கும் நமக்கு தெரியும். பிரியமானவர்களை, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கோகு மற்றும் மாகோகு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, எசேக்கியேல் 38 அதிகாரத்தில் நம்ம கீவர்ஸாக எடுத்துக்கிட்ட விஷயங்களை அவங்க நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்க போறாங்க. அவங்க அமைதியாக, தாழ்பால் இல்லாமல், கதவுகள் இல்லாமல், அரண் இல்லாமல் இருக்கக்கூடிய காலப்பகுதி. ஸோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி வந்தது என்பதை நம்ம யோசிக்கணும். ஏன் அவங்க அது போல இருக்கிறாங்க? ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் கோகு மாகோகனுடைய அட்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தேசத்தின் மீது இருக்கும். அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மீது கோகு மாகோகனுடைய படையெடுப்பே இந்த யுகத்தினுடைய கடைசி நிகழ்வாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்பேற்பட்டதான நிகழ்வுகள் நம்முடைய நாட்களில், இன்னும் சில நாட்களில் எதிர்பார்ப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வில் இந்த மாபெரும் சேனை கண்டிப்பாக தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் போகும். இதை கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி எறியப்படும். ஸோ பூமியில் தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்படுது அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு அடையாளம், இல்லை ஒரு சிக்னலாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தேவன் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த ஒரு பகுதிகளில் நம்ம நிதானமாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவினுடைய 2வது வருகையில் அதே சமயம் இந்த கோகு மாகோகனுடைய அந்த நிகழ்வுகள் என்று நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது வெகு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக இருக்கிறதை புரிந்து கொள்ளலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு விதங்களில் நம்ம கவனிக்கலாம். என்ன அந்த ரெண்டு விதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று, 2வது விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சமகால நிகழ்வுகள், நம்முடைய நாட்களில் நிறைவேறி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ரெண்டு விஷயங்களையும் நம்ம கவனித்து பார்த்துட்டோன்னா இது எவ்வளவு காலங்கள் செல்லும் என்பதையும் நாம் ஓரளவுக்கு தேவ ஆவியில் நிதானிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றின அறிவுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய மாணவன் கண்டிப்பாக கடந்து வர வேண்டும். இந்த ஒரு அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றியமையாத ஒன்றாக இந்த கடைசி காலங்களில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியினுடைய ஒரு மைய புள்ளியாக இருக்கிறதை புரிந்து கொள்ளலாம். அப்போ இப்பேற்பட்டதான ஒரு விஷயங்கள் எல்லாமே தேவன் முன்னையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருடைய தெய்வீக முடிவுடன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்கிறார். இந்த தெய்வீக முடிவு இது எதோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய விஷயங்களோடு தொடர்புடைய நிகழ்வுகளாகத்தான் இந்த அனைத்து விஷயங்களும் தேவன் முன்னையே தீர்மானம் பண்ணியிருக்கிறத புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரீதியில தான் இதனுடைய பகுதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடத்தில் நம்ம கவனிக்க போறோம். அப்ப இந்த யுகத்தினுடைய முடிவு இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருப்பதை நம்ம கவனிக்கலாம். இது நிறைவேறக்கூடிய இடம் என்று நம்ம பார்க்கும் பொழுது அருமையாக இந்த தேசத்தில், இந்த பூமியில கண்டிப்பாக இப்பேற்பட்டதான ஒரு நிறைவேறுதல் அங்கே இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளை, ஸோ பாருங்க, ஒரு சிறிய தேசம் சொல்ல போயிட்டா ஒரு இலினாய்ஸ் மாகாணத்தை விட சற்று பெரியதாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம், இந்த தேசத்தை குறித்தே இன்னைக்கு மிகப்பெரிய பேச்சுக்கள். இன்னைக்கு ஒரு சாமானியமான ஜனமும் இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய செய்தி என்ன, அதனுடைய செய்தி என்ன என்பதை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உலகமும் பார்க்குது, சாதாரண ஜனங்களும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த அறிவை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளும் இதனுடைய நிறைவேற்றத்தினுடைய பகுதிகளை என்ன பண்ணுறாங்கன்னா கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏனால் இந்த தேசம் என்று நம்ம பார்க்கும் பொழுது இது வாக்களிக்கப்பட்ட தேசம். அது மாத்திரம் இல்லை, இந்த தேசம் மத வைராக்கியத்தினுடைய மைய புள்ளியாக செயல்படுது. அது யாருக்கு அப்படின்னா, அரபு தேசம்னாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்கள் என்றாலும் சரி, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவ ஜனங்கள் என்றாலும் சரி, இஸ்லாமிய ஜனங்கள் என்றாலுமே சரி, சோ இந்த நான்கு பகுதிகளில் இருந்தும் மத வைராக்கியத்தினுடைய மையமாக இந்த தேசம் அங்க இதுவரைக்கும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த தொன்மையான பழமையான இந்த தேசத்தின் மேல அதனுடைய நிலம், அதனுடைய உரிமை, சோ இதெல்லாம் கண்டிப்பா வெவ்வேறு விதங்கள்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உரிமை கோரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வெவ்வேறு விதங்களில் உரிமை கோரக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கும். ஸோ இந்த பகுதிகளில் நம்ம பார்த்துட்டோன்னா, யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, யூதர்களுக்கும் பலஸ்தீனர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது யூதர்கள் அரேபியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது எல்லை சார்ந்த பிரச்சனைகளை உள்ளடக்கிறது. அதே சமயம் யூதர்கள் மற்றும் பலஸ்தீனர்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த தேசம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கு. தேசம் சார்ந்த பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது இந்த தேசம் யாருக்கு சொந்தம் என்று அவர்கள் ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு சூழல்கள்ல அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, என்னன்னா இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது பலஸ்தீனர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்துல வாழ்ந்தாங்க, இந்த தேசத்திலிருந்து அவர்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ எதிர்வாதம் என்ன சொல்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்று பார்க்கும் பொழுது, எங்களுடைய மூதாதையர்கள் 2000 வருடங்களுக்கு மேன்பாக இந்த தேசங்கள்ல வாழ்ந்தாங்க, சோ இந்த தேசம் எங்களுடையது என்று அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த உரிமைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த தேசத்தின் மேல ஒரு ஆசை பார்வை இருந்துட்டாலும் இந்த ஒரு உரிமை என்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உரிமை யாருக்கு இருக்குது, அந்த தேசம் யாருடையது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ அது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தேசம் வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அது ஒருவேளை உரிமை இருந்தால் அது யாருக்கு மாத்திரமே உரித்தாகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அது தேவனுக்கு மட்டுமே உரித்தானதாகத்தான் இந்த தேசம் இருக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்க, அதனாலதான் பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்தின் மீது வரலாற்று உரிமைகள் மற்றும் வேர்கள் இருப்பதாக அரேபிய பாலஸ்தீனர்கள் கூறுகின்றனர். ஆனால் வரலாற்றினுடைய தொலைநோக்கு பார்வை விட அந்த வரலாற்றை முன்னமே எழுதிய ஒருவரின் தொலைநோக்கு பார்வை இருக்குது. ஸோ அந்த ரீதியில மட்டும்தான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்களை நம்ம கவனிக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்ப தேவன் இந்த ஜனங்களுக்கு தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தேசம் அங்க ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணின எல்லைகளை உள்ளடக்கித்தான் தற்காலத்தில் அந்த தேசம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பா இல்லை. அதனுடைய அந்த பரந்து விஸ்தாரமான தேசம் இன்ற அளவில் அது என்ன பண்ணல அப்படின்னா இல்லை என்பதை நம்ம சொல்லிக்கலாம். சொல்ல போயிட்டா அவங்களுக்கு தேவன் ஒரு 100% அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண இடம் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அவர்களுடைய கரங்கள் இருக்கக்கூடிய லேண்டினுடைய அளவு சொல்லிட்டோன்னா 77% மற்ற ஜனங்கள் கிட்டையும் 33% இடங்களை மாத்திரமே இஸ்ரேல் தற்போது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வைத்திருக்கிறாங்க. சோ பாருங்க, அப்போ ஒரு 100% இடத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றளவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்தினுடைய பரப்பளவு என்று நம்ம பார்க்கும் பொழுது வெறும் 33% மாத்திரமே கொண்டிருக்கிறாங்க. அப்ப தேசம் என்னுடையது என்று கர்த்தர் எங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்ப ஏற்பட்டதான செய்திகள் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு அருமையான வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 25:23 நம்ம கவனிக்கலாம்.
தேசம் என்னுடையதாக இருக்கிறதினால் நீங்கள் நிலங்களை நிரந்தரமாக விற்க வேண்டாம். நீங்கள் அந்நியர்களும் என்னிடத்தில் தற்காலிக குடிகளுமாக இருக்கிறீர்கள்.
சோ பாருங்க, தேசம் என்னுடையது. நீங்கள் நிலங்களை நிரந்தரமாக விற்க வேண்டாம். ஏன்னா இதுல என்ன மறைஞ்சிருக்கு? யூபிலி பிரின்சிபல் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு, யூபிலியினுடைய கொள்கை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த தேசத்துல எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, அந்நியர்களும் என்னிடத்தில் தற்கால குடிகளுமாக இருக்கிறீங்க. சொல்ல போயிட்டா என்ஐவியினுடைய மொழிபரப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது டெனன்ட். நீங்க என்ன பண்றீங்க அந்த தேசத்துல? வாடகைக்கு இருக்கிறீங்க. யார்? இஸ்ரேல் ஜனங்களை கிட்டவே தேவன் சொல்றாரு, நீங்க அந்த தேசத்துல ஒரு வாடகைக்கு குடியிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட அந்த தேசத்தின் மேல இன்னைக்கு வெவ்வேறு ஜனங்கள் தங்களுடைய உரிமைகளை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, சோ தேவனுடைய விஷயத்துல வெறும் இஸ்ரேல் மட்டும் அவருடைய தேசமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்த உலகமும் அவருடையதான். அந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லைகளையும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வைத்திருக்கிறார். ஆனாலும் விசேஷமாக தேவனுடைய வசனங்கள்ல இஸ்ரேலினுடைய எல்லைகளினுடைய விஷயங்கள்ல அருமையாக என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பதிவு செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் இந்த தேசத்தினுடைய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது இது ஆபிரகாமனுடைய சந்ததிக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தமான ஒரு தேசம் என்னாகும்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கும். ஒரு காலப்பகுதிகளில் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அந்த தேசத்துல எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிந்து நடந்தாரோ அந்த தேசத்தை எல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா கொடுக்குறேன். சோ இந்த தேவனுடைய அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக அங்க இருக்கு. பிரியமானவர்களே, இந்த விஷயங்கள் ஆதியாகமம் தொட்டு அநேக இடங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய உரிமை எங்க இருக்குது, எந்த பகுதியின் மேல இருக்கு என்று ஒவ்வொரு விஷயங்களையும் அங்க பதிவு செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அந்த தேசத்தின் மேல இத்தனை பார்வை? ஏன் தேவன் கூட இந்த ஒரு தேசத்தின் மேல இவ்வளோ ஒரு பார்வை அங்க வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க. தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இன்னொரு விதத்துல பார்த்துட்டோம்னா தேவனுடைய கரங்கள்ல ஒரு தெய்வீக கருவிகளாக செயல்படக்கூடிய ஜனங்கள். சரி, தெய்வீக கருவிகளாக செயல்படக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படி தேவனுடைய கரங்கள்ல தெய்வீக கருவிகளாக டூலாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சர்வவல்ல தேவன் கிட்ட கொண்டிருந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த உடன்படிக்கையினுடைய அந்த உறவே ஒரு தலைப்பட்சமாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா தேசம் பாருங்க, எத்தனையோ தேசங்கள் இருக்கு, எல்லாம் தேவனுடையதான். ஆனா எந்த தேசமும் இஸ்ரேல் தேசத்துக்கிட்ட தேவன் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்துகிட்டது போல வேற எந்த தேசத்துக்கிட்ட பண்ணல. சோ இதெல்லாம் எப்படி இருக்கும்னா அவர் ஏதோ அங்கே ஒரு ஒருதலை பட்சமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுடைய விஷயத்துல ஏன் அந்த தேசத்தின் மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு பார்வை வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். வேற எந்த நோக்கமும் இல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் ஒரு காலப்பகுதிகள்ல ஷார்ட் டைம்ல தேசங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெளிச்சமாக அவங்க இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லா ராஜாக்களும் அவர்கள்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா கடந்து வரணும். இது தேவன் வைத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்புகளாக இருக்க. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா இசைக்கள் 38வது அதிகாரம் தமிழ்ல 10வது வசனம், ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 12வது வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அங்க தேசத்தில் நடுவில் குடியிருக்கிறதுமான என்ற வார்த்தைகள் இருக்கும். ஆனா தேசத்தின் நடுவில் குடியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது இது சென்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இன்னொரு வார்த்தைகள் அங்க நம்ம பார்க்கும் பொழுது, அங்க ஹெபிரேய பாஷையில நம்ம பார்க்கும் பொழுது 2:8-7 நம்ம கவனிக்கிறோம் நாவல் என்ற ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்னா தேவனுக்கும் அந்த தேசத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை பத்தி பேசக்கூடிய விஷயம். என்ன விஷயங்கள் அப்படின்னா, ஒரு தொப்பல் குடி உறவு இஸ்ரேலுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்று நம்ம பார்க்கும் பொழுது சாதாரணமான விஷயங்கள் இல்லை. இப்ப எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தை அப்படின்னா எந்த விதத்துல இந்த உறவுகள் இருக்குதோ அவ்விதமாக இந்த தேசத்துக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு உறவு இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப ஏற்பட்ட இந்த தேசத்தை புவியியல் ரீதியாக நம்ம பார்க்கலாம். புவியியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த தேசம், அதனுடைய சுற்று புறங்கள் இருக்கக்கூடிய தேசம், என்ன நம்ம பார்த்துட்டோம்னா, பாருங்க பக்கத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த தேசங்கள் மூன்று கண்டங்களினுடைய நடுவில் அங்கே என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சொன்ன போயிட்டா அந்த பார்டர்ஸில் அங்கே இருக்கிறாங்க, யூரோப், ஆசியா, ஆப்பிரிக்கா. இங்கே மிடில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் தேவன் இப்படி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்துட்டோம்னா, எளிமையாக சொல்கிறாரு, ஒருவேளை பூமியினுடைய மைய புள்ளியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த தேசத்தை தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உலகளாவிய அரசாங்கம் இஸ்ரேலில் தான் ஸ்தாபிக்கப்படும். ஒட்டுமொத்த ராஜ்யத்தினுடைய ராஜ்ய ஸ்தாபனம் இஸ்ரேலில். இது பூமியினுடைய மைய புள்ளியாக தேவன் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வைத்திருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் தேவன் ஒரு உள்நோக்கத்தோடு அந்த ஜனங்களை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப ஏற்பட்டதான அந்த தேசத்தை கொண்டே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பணிக்கென்று தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜனங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த பரிசுத்த தேசத்தினுடைய அளவுகள் இவ எப்படி நம்முடைய வீட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும், மதர் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் நம்ம லாக்கர்ல சேவ் பண்ணி வைப்போம். ஆனா தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தேசத்தினுடைய உரிமை பத்திரம், இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு. இந்த உரிமை பத்திரத்தை தேவன் அவருடைய வசனங்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படி பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பத்திரத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த எல்லைகள் எதிலிருந்து எது வரைக்கும், மேலிருந்து கீழே எவ்வளவு, இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் எவ்வளவு. ஸோ எளிமையாக நம்ம புரிந்து கொள்வதற்கு தேவன் அவருடைய ஆவியை தற்காலங்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கொடுத்திருக்கிறார். அன்பியான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு பகுதிகளை நம்ம ரொம்ப கவனமாக துல்லியமாக நம்ம பார்க்கும் பொழுது, எளிமையான ஒரு பாடம் தான், நிறைய விஷயங்கள் இல்லை, ஆனாலும் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அது எங்க நம்மை கூட்டிக் கொண்டு போகிறது, இல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் அது எங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அருமையான வாய்ப்புகள் அங்க இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இந்த ஒரு பகுதிகளில் நம்ம பார்க்கும் பொழுது வருங்காலத்தில் அந்த தேசத்திற்கு எவ்விதமான ஒரு எல்லைகள் இருக்கும். தேவன் முன்னையே கொடுத்திருக்கிறார் அந்த எல்லைகளை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதில் ஒரு 33% தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, மீதி இருக்கக்கூடிய 77% எப்போ அந்த தேசம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்டதான நான்கு உரிமை பத்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் முதல் பகுதிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கடந்து போகிறோம். முதலாவது உரிமை பத்திரம், இந்த முதலாவது உரிமை பத்திரம் எங்க யார்கிட்ட எப்போ அப்படின்னா டைரக்டா நம்ம போயிடலாம். தேவன் ஆபிரகாம் கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க துவங்குவதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலையும் அதே சமயம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலையும் இந்த செய்திகள் நம்மளுக்கு அங்க இருக்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா தேவன் ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம் ஒரு ஊர்ல இருக்கிறார், அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி ப்ராமிஸ் பண்ண ஊருக்கு அவர் என்ன பண்ண சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கிளம்பி போக சொல்கிறார். அப்படி அவங்க புறப்பட்டு போகக்கூடிய அந்த இடங்கள் நின்று நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், அந்த முதன் முதல்ல ஆபிரகாமுக்கு அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய நவீன நேப்லஸ் என்கின்ற இடத்துல, சொல்ல போயிட்டா அது சீகேம் பக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா குடியேறார். அது மாத்திரம் இல்லை, அங்கிருந்து அவர் எகிப்துக்கு பிரயாணம் பண்ணுறார். எகிப்திலிருந்து மீண்டும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கானானுக்கு திரும்பி வரார். ஸோ இதெல்லாமே அந்த பிக்சரில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணங்களில் அவர் பெத்தேலுக்கும் எப்ரோனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மம்ரே கிட்ட வரார். ஸோ அந்த மம்ரே கிட்ட வரும் பொழுது தான் தேவன் ஆபிரகாம் கிட்ட ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை அங்கே செய்வதை நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அந்த வாக்குத்தத்தினுடைய விவரங்கள் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 15:7.
பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார்.
சோ பாருங்க, அவர் அழகா சொல்றாங்க, உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேய தேசத்திலிருந்து பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. நீங்க அந்த பிக்சர் நீங்க கவனிச்சிருக்கலாம், அந்த ஊர் என்கின்ற பட்டணம் எங்க இருக்கு, அங்கிருந்து அவர் எவ்விதமாக போறாரு, அவங்களுடைய தகப்பனார் எங்க காலமாகிறார், எகிப்துக்கு வரார், மீண்டும் கானான் போறார். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அங்க பதிவு செய்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதனுடைய எல்லைகளுடைய விஷயத்தை பொறுத்து இல்ல, அந்த உரிமை பத்திரத்தினுடைய பகுதிகளை பத்தி ஆதியாகமம் 15:18-21 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும்.
ஓகே, போதும் சகோதரி, இருக்கக்கூடிய வசனங்களை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அங்க தெளிவா சொல்றாரு, இது ஒரு ரெண்டு எல்லைகளை அங்கு குறிப்பிடுறார். எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது என்கின்ற ஒரு வார்த்தை. இதைத் தொடர்ந்து மற்ற சில விஷயங்களை அங்க பேசுவார். மற்ற விஷயங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் அங்கு இருக்கும், 10 தேசங்கள் அங்கு இருக்கும். அந்த 10 தேசத்தினுடைய ஜனங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, துரத்தி விட்டுட்டு அந்த தேசத்துக்கு போகும். சோ பேர் அங்க வாசிக்கப்படும், நீங்க வாசிக்கலாம் அடுத்த சில வசன பகுதிகள்.
கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
ஓகே, பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம், நீங்க வசனங்கள் நோட் பண்ணிக்குவீங்க. அங்க 10 தேசங்கள் அங்க இருக்குது. இந்த தேசங்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ இந்த தேசத்தை இந்த சந்ததிக்கு நான் என்ன பண்றேன்னா கொடுப்பேன். அப்ப இந்த ரெண்டு வசன பகுதிகளை நம்ம எடுத்துட்டோம்னா, இதுலயே என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, முதல் விதம் நம்ம பார்க்கும் பொழுது ஜியோகிராபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். சொல்ல போயிட்டா இது நிலப்பரப்பு சார்ந்த விளக்கத்தை அங்க கொடுக்கிறார். இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த காலப்பகுதிகளில் யாரெல்லாம் அந்த தேசங்கள்ல தங்கி இருந்தாங்களோ அந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கன்றது செக் பண்ணோம்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லைகள் என்ன என்பதையும் என்ன பண்ணலான்னு கேட்டீங்க புரிந்து கொள்ளலாம். ஸோ பாருங்க, அப்போ ஒரே வசன பகுதி, ஆனா ரெண்டு விதங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்றார், இந்த தேசம் என்னுடையது, நீங்க இந்த தேசத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற அருமையான வாக்கு தத்தத்தை அங்க தேவன் தந்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளை, ஆனால் இந்த ரெண்டு எல்லைகள் சொல்லியாச்சு, எகிப்தின் நதி ஐப்ராத்தின் நதி சொல்லிட்டார். ஆனால் இந்த எகிப்தின் நதி என்று சொல்லும் பொழுது வேத வல்லுநர்கள் கிட்ட இதை குறித்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதையும் நம்ம அன்பா நம்ம தெரிவிச்சிடறோம். வேத வல்லுநர்களிடையே சில வேறுபாடுகள் அங்க இருக்கு. ஏன்னா இந்த ஒரு எகிப்தின் நதியை பத்தி பேசும் பொழுது அவங்க 3 விஷயத்தை வைக்கிறாங்க. 3 விஷயங்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்பிளே பண்ணலாம் பிரதர், என்ன சொல்றாங்கன்னா, இது மூல நைல் நதியை குறிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர், இது சூயஸ் அருகே உள்ள நைல் நதியின் கிழக்கு கிளை நதியை இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா குறிக்குது சொல்றாங்க. 3வது ஒரு விஷயங்கள் இருக்கு, தற்போதைய கிழக்கு சினாய் பகுதியில் காணப்படும் வாதி எல் அரிஷ் என்ற பகுதியை குறிக்குதுன்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த 3 விஷயங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாக, தீர்க்க தரிசனத்தினுடைய மாணவர்களாக, இல்ல இந்த தேசத்தினுடைய சில தந்தைகள் என்று இருப்பாங்க, அவர்களுடைய எழுத்துக்கள், அவங்க என்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு வேத வசனங்கள் என்ன ஆதாரமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டா, மேற்சொன்ன 2 விஷயங்களும் இல்ல, மாறாக அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எகிப்தினுடைய நதி என்று நம்ம பார்க்கும் போது வாதி எல் அரிஷ் என்ற ஒரு இடத்தை அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஒருவேளை அந்த பிக்சர் அவர் டிஸ்பிளே பண்ணாருன்னு நீங்க கவனிக்கலாம். முன்னாடி பிக்சர் சோ பாருங்க, எகிப்தின் நதி அங்கே, சோ இங்க வாதி எல் அரிஷ் ரெட் சீக் மேல, சோ பாருங்க அந்த ஒரு வி ஷேப்புக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ளூல அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா போட்டிருப்பாங்க. சோ அந்த இடம் தான் எகிப்தினுடைய நதி. சோ பிரியமானவர்களே, இந்த ரீதியில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு இந்த வாதி எல் அரிஷ் அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு வசனங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு கிட்டத்தட்ட 6 வசன பகுதிகள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பதிவு செய்திருக்கிறார். அந்த 6 வசன பகுதிகளை எடுத்துட்டு நம்ம ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணாவே அந்த தேசம் எவ்வளவு பெருசு, அது எங்க இருக்கு என்பதை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா புரிந்து கொள்ளலாம். நாம் அந்த ரீதியில நம்ம இன்னைக்கு போறது இல்லை. அருமையான வசனங்கள் மாத்திரம் நம்ம நினைவுபடுத்திடுறோம். என்னாகமும் 34:3-5 வசனங்களும், யோசுவா 15:4 வசனம், 47 வசனம் படிக்க வேண்டாம், இருக்காது. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ அதே விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஐப்ராத்து நதி இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில முரண்பாடுகள் இருக்கு. என்ன முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, ஏன் அந்த முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்றதுன்ற ஒரு காரணம் என்ன இல்லைங்களா? முரண்பாடுகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது தற்காலத்தில் தேவன் தந்திருக்கக்கூடிய வெளிச்சத்தினுடைய அடிப்படையில் அந்த முரண்பாடுகளை களைவதற்கு முயற்சிகள் எடுக்கும். கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, பட் தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆவி, மூத்த சகோதரனுடைய எழுத்துக்கள், இவைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது எதை குறிக்குது, எந்த இடத்தை குறிக்குதுன்னு என்ன பண்ண முடியும்னா அங்கே புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கருமையான சகோதர சகோதரிகளை. அதில் சிந்தனைக்கு என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐப்ராத்தினுடைய நதி இஸ்ரேலினுடைய கிழக்கு எல்லை என்று என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு விதத்தில் இருக்கு, ஐப்ராத்து வடக்கு எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு எல்லை வடக்கு எல்லை சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, அங்கே தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நிதானித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அழகாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், அவர் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, ஸோ இந்த பகுதிகளை எல்லாம் அவர் அங்கே பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறார். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு ஊர் என்கின்ற ஒரு தேசத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, புறப்பட்டு அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா மேலே போகிறார், ஹாரான் போகிறார், கீழே வரார், எகிப்து, அங்கே காணான். ஸோ இப்படி எல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த ஒரு ஆபிரகாமனுடைய பயணங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர் எங்கிருந்து பிரயாணப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா, அங்கே ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய பெர்சியா வலைக்கடா கிட்டிருந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அங்கே ஐப்ராத் நதிக்கு மேற்கே இந்த ஊர் பட்டணம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அமைந்திருக்கு. ஏன்னா அந்த ஊர் என்கின்ற பட்டணத்திலிருந்து தான் அவர் அங்கே பிரயாணப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்போது இவர் பிரயாணப்பட்டு போகிறார் அப்படின்னா அவர் எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கார் அப்படின்னா யோர்தான ஒட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது கிழக்கு திசையாக இருப்பதற்கு என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. மாறாக அவர் எங்கே தான் போகிறாருன்னா மேல் நோக்கி போகிறார், வடக்கு திசையை நோக்கி தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பயணப்பட்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த எல்லை வந்துட்டு கிழக்கு தேசத்திலேயே இருந்தது அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்ண வேண்டி இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் எங்கே தான் இருக்கிறார், கிழக்கு தேசத்திலேயே அவர் இருக்கிறாரு. ஸோ அதனால் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது என்பது ஒரு முதல் ஒரு ஆதாரம். இன்னொரு விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எகிப்தினுடைய நதி நம்ம பார்த்துட்டோம், பிக்சர் அங்கே கவனிச்சிருப்பாரு, சகோதரர் போட்டிருப்பார். எகிப்தினுடைய நதி என்பது ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதியுடன் வேறுபடுத்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா காட்டப்பட்டுள்ளது. அப்போ ஐப்ராத் நதி மிகப்பெரிய ஒரு நதி, ஆனால் அதனை மகத்தான நைல் நதியுடன் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் பிரியமானவர்களை, அப்படி பார்த்துட்டோன்னா நைல் நதி என்பது முதல் ஒரு நதி இருக்கு, அந்த நதிக்கு அடுத்தது தான். முதல் நதி எதுன்னு கேட்டு உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, ஏன்னா நேரங்கள் கடந்து போகுது. அமேசான் நதி இருக்கு, அந்த நதிக்கு அடுத்தது எது சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நதிகள் இருக்குது, மிக நீளமான இரண்டாம் நதியாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கும். எனவே அந்த எகிப்தின் நதிக்கு பெரிய நதி என்ற சிறப்பு அந்தஸ்து இங்கே சேர்க்கப்படாததால் அது ஐப்ராத் நதியைப் போல பெரியதாக இருக்க முடியாது. ஐப்ராத் நதியைப் போல பெரியதாக இருப்பது வாய்ப்புகள் இல்லை. அப்படியானால் அது நைல் நதியாக என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் எதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அந்த வாதி எல்லா ரீசனும் அப்படி பேசணும் இல்லைங்களா? ஒருவேளை எகிப்தின் நதி அப்படின்னா அங்கே கொண்டு போயிட்டோன்னா இவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அதை புரிந்து கொள்வதில். அதனால தான் நம்ம அந்த வாதி எல்லா ரீஸ் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அங்கே பயன்படுத்துகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து என்னும் பெரிய நதி வரைக்கும் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே பதிவு செய்திருக்கிறார். இதுதான் அந்த ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசத்தினுடைய உரிமை பத்திரத்தினுடைய முதல் விஷயங்களாக இருக்குது. இதே விஷயத்தை தேவன் இன்னொரு ரீதியில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பேசியிருக்கிறார். இந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் எந்தெந்த இடங்களில் தங்கி இருக்கிறார்களோ, இந்த ஜனங்களை துரத்தி விட்டு நீங்க தங்கக்கூடிய இடம் இதுதான் என்று என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த தேசங்கள்ல யார் அங்க தங்கியிருந்தாங்க, அதனுடைய எல்லைகள்ல எந்த ஜனங்கள் அங்க தங்கி இருந்தது, செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அருமையாக சில பகுதிகளை சொல்லுகிறார். அங்கே சில பெயர்கள் அங்க இருக்குது, நான் டைம் ஆனதுனால நான் போயிடுறேன். சொல்றாரு, கேணியர் இருக்கிறாங்க, கெனிசியர் இருக்கிறாங்க, கத்மானியர் இருக்கிறாங்க, ஏத்தியர், பேர்சியர், ரெஃபாமியர், எமோரியர், அது மாத்திரம் இல்ல கானானியர், கிர்காசியர், எபோசியர் என்கின்ற பட்டணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் என்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்களோ. ஏன்னா ஒரு பட்டணத்துல போய் ஒரு ஜனம் குடியிருக்குது அப்படின்னா அவர்கள் வேலை சார்ந்த இடங்களும் அங்க இருக்கும், ஏதோ ஒரு வேலைகள் அங்க இருக்கும், அதனால அந்த இடங்கள்ல போய் அங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கும். அப்ப இந்த கேணியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய தொழில் இரும்பு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னா பிரதர் மார்க் பண்றார், ஆனா இந்த இடம் பர்டிகுலரா எங்க இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏலாத் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கேணியர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கி இருக்கிறத நம்ம பார்க்கும். பிரியமானவர்களே, அந்த விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தான் முதல் செம்பு வெட்டி எடுத்தாங்களாம். செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட இடம் என்று நம்ம பார்க்கும்போது இந்த ஏலாத், இந்த கேணியர்கள் அந்த தேசங்கள்ல குடியிருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது கெனீசியர், இந்த கெனீசியர்கள் இந்த தேசங்கள்ல இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் வேட்டையாடுபவர்கள். அது மாத்திரம் இல்ல, இவர்கள் எங்க இருந்திருக்காங்க அப்படின்னா வாதி அரஃபாவில் உள்ள சேயீர் மலையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்கி இருக்கிறாங்க. இந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னா சிவப்பு பாறை நகரமான பெட்ரா பக்கத்தில் இருக்குது. சோ நான் பாருங்க இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். இது அந்த பெட்ராக்கு பக்கத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் மூன்றாவது விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கத்மேனிய, இவர்களுடைய இருப்பிடம் சொல்லும் பொழுது அது உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இவர்கள் எங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னா கிழக்கத்தியர் என்று பொருள்படுவதனால அவர்கள் யோர்தான் ஆற்றின் கிழக்கே வாழ்ந்ததாக நம்ம என்ன பண்ணலாம்னா கருதலாம். சொல்ல போயிட்டா இவங்க கோலான் குன்றுகள், இன்னைக்கெல்லாம் ஒரு அதிகமாக பேசப்படக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய கோலான் குன்றுகளில் உள்ள எர்மோன் மலையினுடைய அடிவாரத்தில் இந்த கத்மானியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதற்கு அப்படின்னா தேவன் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ண இடங்கள் இங்கெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுகள் நம்ம பார்க்கும் பொழுது 33-77% வரணும்னா, ஸோ இதையெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அங்கே வரணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ நான்காவது விஷயங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது ஏத்தியர் அப்படின்னு சொல்றார். இந்த ஏத்தியர் என்று சொல்லும் பொழுது பாருங்க, இதுல இரண்டு விதமான பூர்வீக குடிகள் அங்க இருந்திருக்குது. ஒருத்தர் துருக்கி பக்கத்துல குடி இருந்திருக்கிறாங்க, ஆனா இன்னொருத்தர் எங்க அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தினுடைய பதிவுகளினுடைய அங்க பதிவுகள்ல நம்ம கவனிச்சோம் அப்படின்னம்னா இவர்கள் இருப்பது அங்க லெபனான் மத்திய தரைக்கடல் தொடங்கி எர்மோன் மலையினுடைய இறக்கமான பகுதிகள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. சோ இது வந்துட்டு ஏத்தியர் அங்க இருந்த இடங்கள். நெக்ஸ்ட் பெர்சியர், இந்த பெர்சியர் என்று நம்ம பார்க்கும் பொழுது இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க, இவங்க எங்க இருக்கிறாங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா இஸ்ரேலினுடைய மேப் நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னம்னா அழகாக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இவங்க எந்த இடங்கள்ல இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். சகோதரர் அதான் தான் அந்த இஸ்ரேலுடைய மேப்பு தான் காமிச்சிருக்கிறார் எந்தெந்த அவங்க இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. பெர்சியர் அங்கே எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க அந்த ஓரத்தில் அந்த செபேலா அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கி இருக்கிறாங்க. அங்கே ரெஃபா இமியர் அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆறாவது விஷயங்களை நம்ம கடந்து போலாம். இவங்க பாசானில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ பாருங்க இதெல்லாம் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய இடங்கள். பாசானில் அங்கே எமோரியர் அங்கே மன்னிக்கணும் எஃபாமியர் அங்கே இருந்திருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது எமோரியர், இந்த எமோரியர் என்று நம்ம பார்க்கும் பொழுது இது எப்ரோன் மற்றும் மம்ரே பகுதியில் அங்கே காணப்பட்டாலும் ஜோர்டானில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு இருந்திருக்காங்க. பாருங்க அப்போ இஸ்ரேல் தேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பேசப்படக்கூடிய தேசங்களாக இருக்குது. ஜோர்டான் எடுத்துக்கலாம், சிரியா எடுத்துக்கலாம், எகிப்து எடுத்துக்கலாம், ஸோ லெபனான் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தற்காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட தேசங்களாக அங்கே இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமில்லை கானானியர் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த சாரோனினுடைய சமவெளி, இதெல்லாம் அந்த தேசத்தினுடைய ஓரங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது கிர்காசியர், இவங்க எங்க தங்கியிருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது யோர்தானுக்கு மேற்கு புறத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்கியிருக்கிறாங்க. எபூசியர், அடுத்தது இவங்க தான் எருசலேம் நகரத்தினுடைய ஆரம்ப குடிகளாக இருந்திருக்கிறாங்க. எபூசியர், இந்த ஜனங்கள் அந்த காலப்பகுதிகளில் இருந்திருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ முதலாவது அந்த உரிமை பத்திரத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு நதிகளை குறிப்பிட்டார். எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து என்னும் பெரிய நதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடம், இது உங்களுடைய தேசம். அது மாத்திரம் இல்லை, ஒரு பத்து தேசங்களினுடைய ஜனங்கள் அங்கே தங்கியிருப்பாங்க, குடிகள். அங்கே யாரெல்லாம் தங்கியிருக்கிறாங்களோ அவங்களை நீங்கள் துரத்தி விட்டுட்டு தான் அந்த தேசத்துக்கு போக போகிறீங்க. ஸோ அவங்க எங்கெங்க தங்கியிருந்தாங்க என்பதையும் இந்த முதல் அந்த ஒரு உரிமை பத்திரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா கவனிக்க முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ இரண்டாவது பத்திரத்துக்கு நம்ம போயிடலாம். இரண்டாவது பத்திரம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவங்களுடைய யாத்திரையினுடைய காலத்தில் இஸ்ரேல் தேசம் அங்கே உதயமாகி வந்துச்சு. அந்த தருணங்களில் தேவன் கொடுத்த பரிசு தான் இரண்டாம் உரிமை பத்திரம். பாருங்க, ஒருவேளை ஒரு லேண்டினுடைய பத்திரம் தொலைஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் தேவன் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது அந்த தேசத்தினுடைய உரிமை பத்திரத்தை வசனங்களாக என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கும் அன்னை கொடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு நமக்கும் கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனங்களினுடைய அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். யாத்திராகமம் 23:31 நம்ம பார்க்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன், சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்கும்படி செய்வேன். ஸோ பாருங்க, இது எல்லாமே ஒரு லேண்ட்மார்க் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டீங்கன்னா கொடுத்துட்றாரு. சிவந்த சமுத்திரம் தொடங்கி அங்கே பெலிஸ்தரின் சமுத்திரம். அப்போ சிவந்த சமுத்திரம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய பெலிஸ்தரியனுடைய சமுத்திரம் எது அதை நம்ம கவனிக்கணும். வனாந்திரம் தான் தொடங்கியிருக்கு. வனாந்திரத்தில் தொடங்கி அது எங்கே போகுது அப்படின்னா நதி வரைக்கும். ஆனால் எந்த நதி, எந்த வனாந்திரம் எதுவும் மென்ஷன் ஆகல. அப்போ என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டிருக்கூடிய வசனங்களினுடைய அடிப்படையில் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது இது எந்த நதியாக இருக்கும், எந்த வனாந்திரமாக இருக்கும் என்பதையும் நிதானமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதே நம்முடைய மொழிபெயர்ப்புகளில் புரிஞ்சு கொள்வது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம்னா திருவவெளியும் போவோம். ஆனால் பாருங்கள், திருவவெளியும் போகும் பொழுது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. வாய்ப்புகள் இருந்தால் நம்ம பண்ணலாம், இல்லாட்டி நான் கடந்து போயிடுறேன். உன் எல்லைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தர் கடல் வரைக்கும், பாலை நில முதல் யூப்ராட் நதி வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறார். அப்படின்னா அங்கே நதி அப்படின்னு தான் இருந்தது, ஆனால் இந்த நதி எது அப்படின்னு திருவவெளியும் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூப்ரிட். பிரியமானவர்களை, இந்த நதி எங்க இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யூப்ரட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். எகிப்தின் நதி எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம். அது எங்கே சிவந்த சமுத்திரம் இருக்கு, அதை தாண்டி நம்ம போகும் பொழுது இங்க நெக்ஸ்ட் நம்ம பெலிஸ்தரனுடைய சமுத்திரம் எது, வனாந்திரம் எது, நதி என்ன அப்படின்னா நதி யூப்ரட்டிஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா வசனங்கள்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம். பிரியமானவர்களே, இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது இது என்ன பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்கு திசைகளையும் இது என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நான்கு திசைகளையும் இந்த ஒரே வசனங்களுக்குள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா தீர்மானம் பண்ணிட்டார். இந்த ரீதியில தான் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த தொன்மை வாய்ந்த அந்த தேசங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் பெலிஸ்தரினுடைய சமுத்திரம் என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். பெலிஸ்தரனுடைய அந்த சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது அது எங்கே இருந்துச்சு, அந்த பகுதியில் யார் இருந்தாங்க, ஏன் அது பெலிஸ்தரனுடைய சமுத்திரம் என்று அழைக்கப்படுது அப்படின்னா டீட்டெயில் அங்கே இருக்குது. ஆனால் பாருங்க, இந்த பெலிஸ்தருடைய சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது அது எது அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் பெரிய சமுத்திரம் அது வேற எதுவும் இல்லை, மெடிட்டேரியன். ஸோ இந்த ஒரு இடம் தான் ஒரு மார்க் கிடைச்சிருக்கு, பெலிஸ்தரினுடைய சமுத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரிய சமுத்திரம் என்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அநேக இடங்கள்ல பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. எரேமியா 47:4, ஆமோஸ் 9:7, இதெல்லாம் நம்மளுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது, செங்கடல் முதல் மத்திய தரைக்கடல் வரைக்கும், பாலைநிதல் முதல் நதி வரைக்கும் அப்படின்ற ஒரு பகுதி. அப்ப இந்த பாலைவனம் என்று நம்ம பார்க்கும் பொழுது அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை நமக்கு தெரியும். அங்க மிட்பார் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது எபிரேய வார்த்தைகளுடைய அடிப்படையில், 4057 அடிப்படையில். இந்த மிட்பார் என்று சொல்லப்படுகிறது இந்த வனாந்தரம். அப்ப இந்த வனாந்தரம் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது எந்த வனாந்தரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, எளிமையாக புரிந்து கொள்வதற்காக சொல்லிட்டு நம்ம கடந்து போறோம். இங்க இங்க என்ன லேண்ட்மார்க் அப்படின்னா, ஒண்ணு செங்கடல் இருக்கு. ஒருவேளை நீங்க மேப் நீங்க செக் பண்ணலாம், செங்கடல் இருக்கு. அதே போல ரெண்டாவது விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நெகேவ் வனாந்தரம் அங்க இருக்கு. மூன்றாவது விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, ஐப்ராத் நதி, வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐப்ராத் நதி. நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், மத்திய தரைக்கடல் இருக்கு. ஸோ இந்த நான்கு விஷயங்களும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 23:31 நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே சிவந்த சமுத்திரம் துவக்கி பெலிஸ்தரினுடைய சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் துவக்கி ஐப்ராத் நதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லைகள் எல்லாம் யாருடையது அப்படின்னா, உங்களுடையது என்று தேவன் அந்த தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இரண்டாவது ஒரு உரிமை பத்திரத்தை தந்திருக்கிறார். அன்பியான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம பார்க்கும் பொழுது மூன்றாவது ஒரு உரிமை பத்திரம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, இதுவும் வேத வசனங்களினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். இது உபாகமம் 1:7-8 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் என்று நம்ம பார்த்துட்டோம்னா, பாருங்க வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். சகோதரிகள் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.
நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார்.
பிரியமானவர்களே பாருங்கப்பா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கூடிய தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எமோரியரினுடைய மலைநாட்டுக்கு. சோ இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு பாயிண்ட். அப்ப இந்த எமோரியனுடைய மலைநாடு எங்க இருக்குது அப்படின்னா, பாருங்க சகோதரர் அங்க காண்பிக்கிறார், இந்த இடத்துல அந்த எமோரியனுடைய மலைநாடு அங்க இருக்குது. சொல்ல போயிட்டா இது யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்துல, அங்க பல தூரம், அங்க பல மைல் தூரம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீண்டிருந்த உயரமான பகுதி. நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், சமனான வெளி என்று நம்ம பார்க்கும் பொழுது, சகோதரர் அங்கேயும் அதை குறிப்பிட்டிருக்கிறார், சமனான வெளி. இது டெட்சி வரைக்கும், கலிலேயா துவங்கி டெட்சி வரைக்கும் அங்க என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பாய்ந்தோடக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அங்க உள்ள மறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மூன்றாவது பகுதிகள் நம்ம போகலாம். இது எங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குன்றுகள் என்று சொல்றார். குன்றுகள் அப்படின்னாவே இஸ்ரேல் தேசத்தினுடைய விஷயங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கலாம், பாடங்களை நம்ம கேட்டிருப்போம் சகோதரர்கள் வழியாக. அங்க அழகா சொல்லுவார், இந்த குன்றுகள் எங்க இருக்கு அப்படின்னா, யூதேயா மற்றும் சமாரியா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குன்றுகள் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான்காவது விஷயங்கள் நம்ம போகலாம். நான்காவது விஷயங்கள் எங்க சொல்றாரு அப்படின்னா, பள்ளத்தாக்குகள். அந்த பள்ளத்தாக்குகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே முந்தின ஒரு உரிமை பத்திரத்துக்கு ஒரு செஃபேலா என்கின்ற ஒரு வேர்ட் நம்ம பயன்படுத்தணும். அந்த செஃபேலா என்கின்ற ஒரு இடத்துல தான், இது யோப்பாவிலிருந்து தெற்கு பக்கமாக காணப்படக்கூடிய ஒரு தாழ்வான ஒரு சமவெளியை இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அது குறிக்கக்கூடியதாக இருக்கு அந்த பள்ளத்தாக்கு. நெக்ஸ்ட்டு தென் திசை என்று சொல்லப்பட்டிருக்கு. தென் திசை அப்படின்னா, இதையும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முந்தின பகுதிகளில் நம்ம பார்க்கும் பொழுது நெகேவ் என்று சொல்லியிருப்பார், வனாந்தரத்திலிருந்து சொல்லியிருப்பார். அந்த நெகேவ் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது தென் திசையில அங்கே சினாய் மற்றும் அகாபா வளைகுடாவை சார்ந்த பகுதியாக இந்த தென் திசை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே மறைந்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல கடலோரம், கடலோரம்னா தெரியும் நம்மளுக்கு, அது எந்த இடம் இருக்கு அப்படின்னா, அது மெடிட்டேரியன்சி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அது கடலோரம் என்று நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறார், கானானியர்கள் குடியிருந்த தேசம். அந்த கானானியர்கள் குடியிருந்த தேசம் என்று நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது சாரோன் சமவெளியை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இது எல்லாமே அதையொட்டி வரக்கூடிய பகுதிகளாகத்தான் இருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்படி நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் அவர் எங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லீபனோன் சொல்லுவார். இதை கடந்து நீங்க எங்க போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐப்ராத்து போலாம் அப்படிம்பார். இதெல்லாம் அந்த தேசத்தினுடைய எல்லைகளாக பதிவிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, இப்படி பார்த்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு அழகாக இந்த பிக்சர் நம்மளுக்கு பயன்படும். அவங்க எங்க வராங்க? எமோரியனுடைய மலைநாடு. நீங்க பிக்சர் கவனிக்கலாம், எமோரியனுடைய மலைநாடு. கீழே அதை கொஞ்சம் கீழே வந்தாங்க அப்படின்னா சமனான வெளி. உடனே ஒரு யூடர்ன் போட்டுட்டு அவங்க எங்க போறாங்க அப்படின்னா அங்க யூதேயா மலைகளுக்கு போறாங்க. ஸோ இது ஒரு அடுத்த ஒரு பிளேஸ். அங்கிருந்து எங்க போறாங்கன்னா அங்கே செஃபேலா பாருங்க, அந்த ஒரு பாருங்க செஃபேலா, அந்த பிளைன் ஆஃப் சாரோனுக்கு கீழே இருக்கக்கூடிய செஃபேலா அந்த பகுதிக்கு அவங்க கடந்து போறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நெகேவ் அந்த தென் திசை, அதுக்கு எடுத்துக்கிட்ட கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். பின்னரும் அவங்க எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கடலோரத்துக்கு போறாங்க. கானானியருடைய தேசம், கானானியருடைய தேசம் அப்படின்னா அந்த பிளைன் ஆஃப் சாரோன் அப்படின்ற ஒரு இடம் பகுதிகளைத்தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கானானியர்களுடைய தேசம் என்று சொல்லுகிறார். அதை தவிர்த்து லிபனோன் நமக்கு தெரியும். அடுத்தது யூப்ரட்டீஸ். பாருங்க, இது எல்லாமே எந்த உரிமை பத்திரங்களை எடுத்துட்டாலும் இந்த விஷயங்கள் இல்லாம கடந்து போகாது. அப்படின்னா அந்த பாயிண்ட் நம்ம பண்ணோம்னா, ஸோ இந்த தேசங்கள் தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேற்றங்கள் இன்னும் வரும் நாட்கள் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, எதிர்காலத்துக்குரிய பகுதிகளாகத்தான் இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று உரிமை பத்திரங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நான்காவது ஒரு உரிமை பத்திரம் இருக்கு. நான்காவது உரிமை பத்திரம் எங்கே இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய அந்த ஆயத்தமாகக்கூடிய தருணங்களில் 4வது உரிமை பத்திரத்தை அவர்களுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கிஃப்டாக கொடுக்குறாங்க. இந்த வசனங்கள் எங்க இருக்கு அப்படின்னா உபாகமம் 11:24 உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். பாருங்க, ப்ராமிஸ் பாருங்க, உங்களுடைய உள்ளங்கால் எங்கெங்கெல்லாம் அங்கே மிதிக்குதோ அது உங்களுடையதா இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வனாந்தரம் படிச்சிருக்கிறோம், லீபனோன் படிச்சிருக்கிறோம், ஐப்ராத் நதி படிச்சிருக்கிறோம், கடைசி சமுத்திரம் வரைக்கும் இதுதான் உங்களுடைய எல்லையாக இருக்கும். அப்ப பாருங்க, தேவன் எந்த ஒரு இடத்த ஒரு பாயிண்ட் பண்ணாலும் ஒரு தெளிவு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லை பிரச்சனைகள் இன்னைக்கு தேசங்கள் இருக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கும், ஆனா இஸ்ரேல் தேசத்தினுடைய விஷயத்துல ஒருபோதும் இந்த எல்லை பிரச்சனைகள் தேவன் கொண்டு வந்ததே இல்லை. ஏன்? தேசம் என்னுடையது. நீங்க அதுல எப்படி இருக்கீங்கன்னா தற்கால குடிகளாக இருந்துட்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட தேசங்கள் தான் நம்ம கவனிக்கிறோம். இந்த பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடங்கள் கூட எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளே. ஏற்கனவே சொன்னப்பட்ட யாத்ராகமம் 23:31 இந்த வசனத்துக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு. ஏன்னா அதே பாயிண்ட் தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ பாருங்க, இதில் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி சமுத்திரம் வரைக்கும் அப்படின்னா அந்த அட்ரமோசி அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எபிரேய வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹிண்டர் சி என்பது மத்திய தரைக்கடலை அது என்ன பண்ணுதுன்னா குறிக்கக்கூடியதாக இருக்கு என்பதை நம்ம பார்க்கும். அங்கே ஆபிரகாமினுடைய காலத்திலிருந்து யோசுவாவினுடைய காலங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா பாருங்க, இந்த உரிமை பத்திரங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு காலப்பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த 4 பிரகடனங்களும் ஒரே ஆணவத்தை என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா கொண்டு இருக்கு. அந்த ஆவணங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரே விதமாக அங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளை. அப்படி தேவன் இந்த தேசங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், அவங்களுக்கு கொடுத்துட்டார். ஆனாலும் இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அந்த எல்லைகளை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? அது வேணும் இல்லைங்களா? பாருங்க, இந்த மாபெரும் நிலப்பகுதியில் கொஞ்சம் பகுதிக்கு மேல சொந்தமாக பெற்றிருக்கல. காரணம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அழைப்பினுடைய நிபந்தனைகளை அவங்க என்ன பண்ணலைன்னு கேட்டீங்கன்னா பூர்த்தி செய்யலை. அவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அந்த அழைப்பினுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாம விட்டதுதான் அவங்க இதுவரைக்கும் அந்த தேசங்களை என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு உண்டான காரணமாக இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. அதனாலதான் அவங்க அந்த கொஞ்ச பகுதிகளை மாத்திரம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அங்க அநேக தோல்விகளுக்கும் இது காரணமாக இருக்கு. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலத்துல இஸ்ரேல் தேசம் இந்த உலகத்தின் எதிர்ப்புகள் மத்தியில தேவனுக்கு பிரியமான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பாங்க, ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கண்டிப்பா எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அந்த லேண்ட் என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பாங்க, அந்த தேசம் அவர்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு காலங்கள் அங்கே இருக்கு. ஸோ அந்த ஒரு பகுதிகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வரையறுக்கப்பட்ட நிலப்பகுதிகளில் தற்காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மட்டும் இல்லை, யோர்தான், எகிப்து, அரேபியா, லெபனான், சிரியா, ஈராக். ஸோ இந்த தேசங்களோடும் இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே இடங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, அந்த இடங்களை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். என்னென்னா யோர்தான், எகிப்து, அரேபியா, லெபனான், சிரியா, ஈராக், அதில் சில பகுதிகளும் யாருக்கு சொந்தமானது உள்ள அடக்கி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமானது. ஆனால் பாரு, இவங்களுக்கு சொந்தமான தேசங்கள்லையே ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லுவாங்க, ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது யாரு, அந்த தேசம் அவருடையது, தேவனுடையது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம யோசிக்க தோணலாம். இன்னைக்கு இந்த காலப்பகுதிகளில் எத்தனையோ விதமான சமாதான பேச்சுவார்த்தைகள், எத்தனையோ விதமான போர்கள் அங்க நடந்துட்டு இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய உரிமைக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போயிட்டு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பேச முடியாது. இந்த பகுதி நீங்க எடுத்துக்கோங்க, இந்த பகுதி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பேச முடியாது. ஏன்னா தேவன் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்ட் அங்க இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமமானது இவங்களுடைய எல்லைகளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க முன்னையே குறித்து வைத்திருக்கு. ஆனால் இந்த எல்லைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு சில முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த முயற்சிகள் எப்படி இருக்குன்னா வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, பொலிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் யாருக்கு பிடிக்காது, தேவனுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு சமாதான தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு உலக ராஜ்யங்கள் நிர்பந்தம் பண்ணலாம். ஒருவேளை இவங்க ஆக்குப்பை பண்ணணும், இவங்களுடைய தேசத்தை எடுத்துக்கிட்ட அந்த பகுதிகளை கூட நாளைக்கு அவங்களை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சில அழுத்தத்தின் காரணமாக திரும்பி அவங்களுக்கே கொடுத்து சொல்லலாம். ஆனால் இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் தேவன் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்ன்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, இந்த நான்கு உரிமை பத்திரங்கள் இருக்கு. ஆனால் இந்த நான்கு உரிமை பத்திரங்களை தாண்டி வேதாகமத்தில் இன்னும் எவிடன்ஸ் இருக்குது, தேவன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நிறைய மோசை கிட்ட சொல்லிய விஷயங்கள் ஆகட்டும், எசேக்கியில் பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், எந்த இடங்கள் நம்ம எடுத்துட்டாலும் ஸோ இந்த லேண்ட் ஏற்கனவே பார்த்த நான்கு இடங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அருமையாக தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படி எல்லா விதத்திலையும் தேவன் அவர்களுக்கு அங்கே வாக்குத்தத்தம் அங்கே செய்து வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் தேவனுடைய கரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய கரங்களுக்குள்ள இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் எழுதலாம், தவறில்லை. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்கள் இன்னும் அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த வாக்கு தத்துவத்தின் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க, மெசியா மேல எந்த அளவுக்கு நம்பிக்கைகள் வைத்திருக்கிறாங்க, தேவன் கொடுத்த தேசம் என்ன, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா இன்னும் புரியாத நிலைமைகளிலே தான் இருந்துட்டு இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது அங்க எதிர்காலத்தில் இருக்க போற இஸ்ரேல் என்ன பண்ணும்னா முழுமையாக தேவனை நம்பி இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்காவை நம்பி இருக்குது, தான் பெற்றுக்கொண்ட விஞ்ஞான வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு இருக்குது. அந்த விஞ்ஞான வளர்ச்சி நான் குறைவாக சொல்லலை, பட் என்னன்னா இதனுடைய விஷயங்கள் மேலே அவங்களுக்கு அந்த ஒரு பலம் இருப்பதாக நினைக்கிறாங்க. தேவனை சார்ந்து அவங்க இருக்கக்கூடிய ஜனங்களாக இன்றளவும் இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒரு காலம் இருக்கும், அவங்களுக்கு தேவன் தான், நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் தேவன் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் அங்கே இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கக்கூடிய அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் தேவனுடைய கரங்களுக்குள்ள இஸ்ரேல் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா அந்த காலம் தேவனுடைய கரங்களுக்குள்ள போகக்கூடிய காலம் என்பது வெகு அருகாமையில் அங்கு இருப்பதை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் என்ன பண்ணானா பார்த்து புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப நமக்கு தெரியும் ஒரு கோகு மாகோகனுடைய விஷயங்கள் பேசணும். ஆனா அந்த கோகு மாகோகனுடைய விஷயங்கள் கடந்து வருவதற்கு முன்பாக இஸ்ரேல் அரபு யுத்தம் சொல்ல போயிட்டா சாம்ஸ் 83 நிறைவேற்றங்கள் கண்டிப்பா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நடக்கும். 83 நிறைவேற்றங்கள் எப்ப இருக்குதோ சில மாதங்கள்ல அது எங்க கூப்பிட்டு போகும்னா ரொம்ப நாள் இல்ல, சில மாதங்கள்ல அது கோகு மாகோகனுடைய விஷயத்தை கூப்பிட்டு போகும். அப்ப இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா இன்னைக்கு ஒருவேளை சமாதான பேச்சுக்கள் பேசுறாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா ஒரு வர்த்தக ரீதியான ஒரு யுத்தம் தான் போயிட்டு இருக்கு. என்னந்த வர்த்தக ரீதியான யுத்தம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் எண்ணெய் வளங்கள். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு மற்ற தேசங்களுக்கு. இதனுடைய அடிப்படையில் தான் அங்க இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடிய பகுதிகளை அவங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி மற்ற அரேபியர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. ஆனால் பாருங்க இன்னைக்கு நம்ம கவனிச்சுட்டோம்னா அந்த அரேபிய இஸ்ரேலினுடைய அந்த பீஸ் ப்ராசஸ் கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம். ஏன்னா சில பகுதிகளை நான் ஸ்கிப் பண்ணி தான் போறேன். அந்த பீஸ் ப்ராசஸ் நம்ம பார்க்கும் பொழுது தெளிவா இருக்கு அந்த உண்மையான சமாதானத்தை நோக்கித்தான் அவங்க அந்த சமாதான முயற்சிகள் எடுக்கிறாங்களா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. ஏன்னா அந்த பாதைகள் முழுக்க என்ன இருக்குன்னு சொல்றாருன்னா கன்னி வெடிகள் பதியப்பட்டிருக்குது. கன்னி வெடிகள் பதியப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினா அந்த சமாதானங்கள் எந்த விதத்தில் இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு உண்மையான சமாதானமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த தற்போதைய அந்த சமாதானனுடைய நடவடிக்கைகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு போருக்கு அது வழி நடத்தும். ஒரு போர் தற்காலத்தில் ஒரு போர் அங்கே எடுப்பாங்க. அதில் இஸ்ரேல் தேசம் வெற்றி பெறும். அப்படி இஸ்ரேல் தேசம் வெற்றி பெறுது அப்படின்னா சில இடங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றுக்கொள்வார்கள். அந்த சில இடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதனால குறிப்பா சொல்றார் அந்த வடமேற்கு மற்றும் கிழக்கு கரையில் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா போர் வெடிக்கும். போரினுடைய உச்சம் அங்க ஏற்படும். இதனால பழைய ஏற்பாட்டு காலங்களில் என்ன தேவன் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ சொல்லிட்டா அந்த யோர்தான் நதியினுடைய கிழக்கு கரை உப்புக்கடல் நடுவாக அமைந்துள்ள அரேபிய நாடு ஜோர்டான் உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த சாட்ல நீங்க பார்க்கலாம் ஜோர்டான் அதனுடைய பகுதிகளை என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா அங்க வெற்றி கொள்வார்கள். அங்கே எந்த ஒரு காலப்பகுதியில் ஜோர்டானை வெற்றி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கிலயாத் அமோன் மோவாப் ஸோ இந்த பகுதிகளை எப்போ இவங்களுடைய கரங்களுக்கு வருதோ அந்த கரங்களில் வரும் பொழுது முழு உலகமும் இவர்களுக்கு எதிராக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா திரும்பும். காரணம் இதுதான், இது எல்லாம் அவங்க ஆக்குப்பை பண்ணுவாங்க. ஆனால் ஜனங்களுடைய பார்வையில் என்னென்னா இவங்க மற்றவர்களுடைய தேசங்களை ஆக்குப்பை பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி இவர்கள் பயணிப்பாங்க. ஆனால் இதுதான் மற்ற தேசங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க மேல ஒரு கோபத்தை உமிழக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த கோகினுடைய படையெடுப்புக்கு முன்பாக அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அங்க நிறைய யூதர்கள் மற்ற தேசங்கள்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. ஸோ இதெல்லாம் எந்த காலத்தில் துவங்குச்சுன்னு நமக்கு தெரியும். எந்த காலத்திலிருந்து ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் அந்த இஸ்ரேலினுடைய செய்திகளை பார்த்துட்டா ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருந்த ஜனங்கள் இன்னைக்கு கொத்து கொத்தா மற்ற தேசங்களிலிருந்து இஸ்ரேலை நோக்கி அங்கே கடந்து வருகிறதை நம்ம கவனிக்கலாம். இப்படித்தான் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கருமையான சகோதர சகோதரிகளே. காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வந்திருக்கதிலினுடைய நாள். கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாவது வந்திருக்கக்கூடிய நாள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு ஒரு பிரதான அறுவடையாளராக அங்க இருக்கிறார். பிரதான அறுவடையாளராக நமக்கு மட்டும் இல்ல, இஸ்ரேல் தேசத்துக்கும் சேர்த்து தான் இருக்கிறார். அப்படின்ற போது அருமையான சகோதர சகோதரிகளே அவருடைய பணியை அவர் என்ன பண்றாருன்னா செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் எப்படி இருக்குதுன்னா மகா உபத்திரவ காலத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாகத்தான். கர்த்தர் இயேசு சார்ஜ் எடுத்திருக்கிறார், வழி நடத்துறார். அப்படின்னா எல்லாமே மகா உபத்திரவ காலத்தை நோக்கி அங்க கடந்து போறதை நம்ம பார்க்கணும். அந்த காலப்பகுதிகளில் நமக்கு தெரியும் இருக்கக்கூடிய நான்கு அமைப்புகளும் என்ன பண்ண போகுது, விழப்போகுது. அதனுடைய ஆர்டர் என்ன, சமுதாயம் முதல்ல விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும், அரசியல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், மதம் விழுகும், கடைசியாக பினான்சியல் என்ன கொண்டு கேட்டீங்கன்னா விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ரீதியில தான் அந்த நான்கு தூண்களும் என்ன கொண்டு கேட்டீங்கன்னா விழக்கூடியதாக இருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. காரணம் யூத யுகத்தினுடைய முடிவும் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவும் அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில பேரலல் அங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த காலப்பகுதிகளில் யூத யுகத்தினுடைய காலப்பகுதிகளில் ஜான் தி பேப்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழியை ஆயத்தம் பண்ணார் இல்லைங்களா. கர்த்தர் இயேசுவுக்கு அருமையான ஒரு வழியை அங்க ஆயத்தம் செய்தார். இப்ப யோவான் ஸ்நானகன் அங்க அந்த வேலையை செய்தார். இன்னைக்கு இந்த யுகத்தினுடைய காலங்களில் இன்னொருத்தர் அந்த வழியை ஓபன் பண்றார். யாரா இருக்கும் அப்படின்னா ஏழாம் கால சபையினுடைய சகோதரர் ரசல் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு வேலையை கையில் எடுத்திருக்கிறார்களை. இந்த பகுதிகள் நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமான விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கு. சொல்ல போயிட்டா பிரதர் ரசல் அவங்க எடுத்திருக்கக்கூடிய இத்தனை எழுத்துக்கள் இருக்கு, இத்தனை எழுத்துக்கள் இருக்கு, எவ்வளவோ பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே இந்த ட்ரூத் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? இன்னைக்கு ஒருவேளை எந்த விஷயங்கள்ல ஏன்னா நம்ம ஜனங்களுக்குள்ளேயே என்ன இருக்கு அப்படின்னா பிரதர் ரசல் பிரதர் ரசல் அப்படின்னு உயர்த்தி பிடிக்கிறாங்க. உயர்த்தி தான் பிடிச்சாகணும். சத்தியத்தை இவர் உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். அவர் கொடுத்த சத்தியத்தை நாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா உயர்த்தி பிடிக்கிறோம். பாருங்க என்ன வார்த்தைகள் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா நம் கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் கடைபிடித்தவைகளையும் கற்றுக் கொடுத்தவைகளையும் அடிப்படையாக கொண்டே வேதாகம பாடத்தொகுதிகள் எழுதப்பட்டுள்ளன. இதை தவிர்த்து வேற எந்த விஷயங்களும் இல்லை. ஏன்னா இவங்க யார்கிட்ட கற்றுட்டாங்க, கர்த்தரும் அப்போஸ்தலர்களை கற்றுக்கொண்டாங்க. அதே போல நம் கர்த்தரும் அப்போஸ்தலரும் வேத வசனங்களுக்கு தந்த விளக்கங்களை அல்லது அவர்களது போதனைக்கு இசைவான கருத்துக்களை நாங்கள் போதிக்கிறபடியால். பிரியமானவர்களை பாருங்க அவருடைய மன நிறைவு எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா கர்த்தர் போதிச்சது அப்போஸ்தலர்கள் போதிச்சது அந்த வசனங்கள் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நாங்க போதிக்கிறோம் சொல்றாரு. அவர்களது போதனைகளுக்கு இசைவான கருத்துக்களை நாங்கள் போதிக்கிறபடியால் எங்களது நிதானிப்பின்படி சரியான பொருத்தமான விளக்கங்களையே இதுவரை தந்திருக்கிறோம் என்று மன நிறைவடைகிறோம். இதை தாண்டி வேற விஷயங்கள் இருக்குது, தேடி போனீங்கன்னா ஏமாற்றம். இவ்வளோ எழுத்துக்கள் இருக்கு, இவ்வளோ பாடங்கள் இருக்கு, இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் இருக்குதுன்னு போனீங்கன்னா ரொம்ப சிரமம். பிரியமானவர்களை இதுல என்ன வேணும் அப்படின்னா ஒரு மன நிறைவு வேணும். பிரதர் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் இல்ல, அவங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க, கர்த்தரும் அப்போஸ்தலரும் சொன்ன விஷயங்களை இவங்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் நம்மளுக்கு போதிச்சிருக்கிறாங்க. அதுல அவருக்கு அங்க மனநிறைவு இருக்குதுன்னா இந்த மனநிறைவு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கடைசி காலங்கள்ல இதுதான் ட்ரூத். இதை தவிர வேற ஒரு ட்ரூத் இல்லை என்கின்ற மனநிறைவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஓகே, அந்த மனநிறைவு தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்குது. இந்த மனநிறைவு இருந்துச்சுன்னா இந்த மனநிறைவு இவர்களுக்கு எதுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம பார்க்கும் பொழுது அருமையான சகோதர சகோதரிகளே இவங்க பற்றுக்கொண்ட அந்த ட்ரூத் இவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா கொண்டு வரும். என்ன விதமான மாற்றங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு நிமிஷத்தில் நான் பாடங்களை நிறைவு செய்திடுறேன். என்ன மாற்றங்களை அவர்களுக்குள்ள கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள மறுரூபமாக்கக்கூடிய விஷயங்கள் துரிதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரூத் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரூத் கண்டிப்பா நமக்குள்ள கிரியை செய்தால் கண்டிப்பா மறுரூபமாக்குவதற்குண்டான எல்லா வேலைகளும் இது என்ன பண்ணுன்னா செய்யக்கூடியதாக இருக்கு. அப்பேற்பட்ட சத்தியத்தை தான் சகோதரர் ரசல் அவர்கள் வழியாக நாம் என்ன பண்ணிருக்கிறோம்னா பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய குமாரன் கிட்ட எல்லா விஷயங்களையும் கொடுத்து அவர் அங்க சார்ஜ் எடுத்து இரண்டாம் வருகையில என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நடத்திட்டு இருக்காரு. அந்த எல்லா விஷயங்களையும் நடத்த போது எப்படி நடத்துறாருன்னா காலதாமதம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துறாரு. எந்த விஷயங்களும் காலதாமதம் எல்லாம் கிடையாது. காலதாமதம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் அங்கே நிகழ்வுகள் அங்கே செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்டதான ஒரு நிகழ்வுகளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள்ல அந்த வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அழுகியின் சுவர்ல தன்னுடைய நெற்றிகளை வைத்துட்டு ஊக்கமான ஜபங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊக்கமான ஜபத்துல பாருங்க அவங்க என்ன வார்த்தைகள் அங்க பதிவிடுறாங்க அப்படின்னா, லெஷேனா ஹப்பா பிரிசுலாயும் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சோ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம். பாருங்க அவங்களுடைய நம்பிக்கை பாருங்க, மேற்கு சுவத்துல மோதியை அங்க நெற்றியை வச்சுட்டு அவங்க ஜபம் பண்றாங்க அப்படின்னா அங்க அவங்களுடைய அந்த ஒரு ஜபத்துல என்ன இருக்கு, அடுத்த ஆண்டு எருசலேமில் என்பது அவர்களது மத ஆராதனைகளில் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது. ஆனா இந்த விஷயங்கள் இப்படியே எத்தனை ஆண்டுகளுக்கு வேணாலும் சொல்றது இல்லை, இந்த வேர்டிங் மாறி இருக்குது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அசன்னா மே எருசலேம் திஸ் இயர் இன் ஜெருசலேம். பாருங்க அவங்களுடைய நம்பிக்கை, மத நம்பிக்கை, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வேலை செஞ்சிருக்கு, ஏன்னா கர்த்தர் சார்ஜ் எடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த ரீதியில தான் கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் எந்த நம்பிக்கையில நெக்ஸ்ட் இயர் இல்ல திஸ் இயர் இன் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்களோ, அதே போலதான் கலிலேயனை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளும் இதே விதமான ஒரு மன மகிழ்ச்சியில தங்களுடைய காலங்களை அவர்கள் என்ன பண்ணா எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. பாருங்க ஒரு இயர் ரெண்டுக்கு வந்துட்டோம், சோ நெக்ஸ்ட் இயர் தெரியல, எவ்வளவு காலங்கள் என்று நமக்கு தெரியல. ஆனா தேவன் அவருடைய விஷயத்துல தெளிவா காலதாமதம் இல்லாமல் எல்லா நிகழ்வுகளையும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, சோ இதுல லெசன் ஃபார் அஸ் சர்ச்சுக்கு என்ன பாடம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை மாத்திரம் பாசி நம்ம முடிச்சிடலாம். என்ன சொல்றாருன்னா, காட்ஸ் ஓன் எவ்ரிதிங், கீப் யுவர் செல்ஃப் பியூர், பி வைஸ் டு வேர்ட்ஸ், கிவ் காட் த க்ளோரி, வாட்ச் அண்ட் வெயிட். பிரியமானவர்களே, இந்த ரீதியில தான் நாம் ஒருவேளை நம்ம காத்திருந்தோம் அப்படின்னும்னா நம்முடைய நடத்தைகளை காத்துக்கொள்ளலாம். ஏன்னா தேவன் ஒவ்வொரு விஷயங்களையும் துல்லியமாக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் நம்முடைய செயல நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக காத்துக் கொள்வதற்குண்டான பெருமுயற்சிகள் நம்ம என்ன பண்ணணும்னா எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சில வசன பகுதிகளை மாத்திரம் சகோதரி நீங்க வாசிக்கலாம். ரெண்டு பேதுரு முதல் அதிகாரம் 10 சில வசன பகுதிகளை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். ரெண்டு பேதுரு முதல் அதிகாரம் 10 சில வசனங்கள், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். பேதுரு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை கவனிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த சரீரத்தில் இருக்கிறேன், நான் கடந்து போயிருவேன், இந்த சரீரத்தை விட்டு போயிருவேன், கடந்து போகக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண அன்புன்ற விஷயத்துல அவங்க என்ன பண்ணி நிக்கிறாங்க, இப்போ வளர்ந்து நிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த அன்பினுடைய உச்ச கட்டத்தை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அடைந்து நிக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இப்படித்தான் அப்போஸ்தலர்களும் சரி கர்த்தரும் சரி இன்னைக்கு நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய 7வது சபையினுடைய தூதனாக இருக்கக்கூடியவரும் சரி அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா நம்மை நினைப்பூட்டி கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நிகழ்வுகளினுடைய விஷயங்களையும் அழகா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பதிவு செய்து வைத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் கிருபையாக இந்த வருஷங்களை தந்திருக்கிறார். ஒருவேளை தேவன் சித்தமான நம்மளுக்கு அடுத்த வருஷங்கள் கிடைச்சது அப்படின்னா இன்னும் தேவன் கிட்ட நெருங்கி போவதற்குண்டான முழு முயற்சிகளை எடுப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை இரக்கம் செய்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்டங்கொள்ள ஒருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.